பிரத்யக்ஷஸ்ய சாஃபல்ய நிராகரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஆத்ம தத்துவம் இப்படி இருக்குன்னு வேதாந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த தத்துவத்தை நாம் ஆத்ம தத்துவத்தை அறியும் பொழுது தத்பின்னமாக இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சம் மித்தியாக இருந்துதான் ஆகணும். பிரபஞ்சம் சத்தியமாக இருக்குமையானால் ஏகமேவ அத்விதீயம் என்று சொன்னதான ஆத்ம தத்துவம் அது பொருந்தார். ஆகையால் த்விதீய வஸ்துவாக இருக்கக்கூடியதான பிரபஞ்சம் அது மித்தியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை நமக்கு சொல்லிட்டு வர்றார். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம் வருதுன்னா, நாம் சத்தியம் மித்தியோ எதை பார்க்கறதா இருந்தாலும் அதுக்கு சில பிரமாணங்களை வச்சுட்டு நம்ம பார்க்கறோம். பிரமாணம்னு சொன்னா பிரமையை உண்டு பண்ணக்கூடியதான சாதனம், பிரமாகரணம் பிரமாணம். பிரமாணம்னா உண்மையான அறிவு, எதை நையாய்க்கன் யதார்த்த ஞானம்னு சொல்றானோ அதை நம்ம பிரமாங்கிறோம். அந்த பிரமையை உண்டு பண்ணக்கூடியதான சாதனங்கள்னால நாம் எல்லாவற்றையும் பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான பிரமா சாதனம் என்ன அப்படின்னா பிரத்யக்ஷம்ங்கிறான். நான் பிரத்யக்ஷத்தை நிராகரணம் பண்ணல, ஆனா எல்லாத்தை விட உயர்ந்ததான ஒரு பிரமாகரணமானது ஒரு பிரமாணமானது சாஸ்திரம் அப்படிங்கறத நம்ம முன்னால சொல்லியிருக்கோம். அதுக்காக சாஸ்திரம் ஒண்ணுத்தான் பிரமாணம்னு நாங்க சொல்லல. சாஸ்திரம் அதோட பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அனுபலப்தி அர்த்தாபத்தி இத்தனையும் பிரமாணம் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. சில சில அம்சங்களை சிலத எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தினால பிரபஞ்சத்திற்கு மித்யாத்வத்தை சாதித்தோம். எதற்காக நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி சொல்றது என்ன சொல்றது, நேக நானாஸ்தி கிஞ்சனா நாத்திர காச்சன திதாஸ்தி அதாதாதேசோ நேதி நேதி நக்கியத்மாதி நேதி இப்படி எல்லாம் ஸ்ருதிகள்லாம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தும் மிச்சான்னு சொல்றது தத்வாரமாக பிரபஞ்சம் பிரம்மம் சத்தியம்ங்கிறதும் நமக்கு சொல்றது. ஆனா இந்த பிரபஞ்சம் மித்யா விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவதுன்னு எந்த ஒரு அனுமானம் நாம சொன்னோமோ இந்த அனுமானம் சரியில்லை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அனுமானத்துக்கு பிரத்யக்ஷ பாதம் வருது. பிரத்யக்ஷத்தினால இந்த அனுமானம் பொய் என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னால இந்த பாதத்தை சொல்றதுக்கு முன்னால பாதத்தை முன்னாலேயே ஆசங்கம் பண்ணினா பாத தியாகிரே நிர்திஷ்யம் ஆனத்வா அப்படின்னு சொல்லிட்டார். எங்க அம்சித்துவ அனுமானம் சொல்றப்ப இந்த அனுமானத்துக்கு பாதம் வருவேன்னு கேட்டார். பாதத்திய அக்ரே நிரசிஷ்யமானத்வா வரக்கூடியதான பாதத்தை மேல நாம தடுக்க போறோம், பாதம் இல்லை என்று நாம சொல்ல போறோம்னு சொல்லியாச்சு. அதனால அதை தனியா வச்சுட்டான் அந்த பாதம்ங்கிற அம்சத்தை. ஆனால் உபஜீவியத்வேன விரோதம் வருது சார்னா, உபஜீவியம்னு என்னது, தான் எதை ஆசிரியத்து முன்னுக்கு வந்தானோ அதுக்கு விரோதமா இருந்தால் அப்ப அது தப்பாவிடும் அப்படிங்கிற அம்சம். அதனால எந்த அனுமானம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ எந்த அனுமானம் சொல்றேன், விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத் எனக்கூடியதான அனுமானம். இந்த அனுமானம் தான் உண்டாகிறதுக்கே பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கறது. அப்படிப்பட்டதான இந்த அனுமானம் பிரத்யட்சத்தினால காட்டப்பட்டதான ஒரு விஷயத்துக்கு முரணாக பேசாது. அது அவனுடைய அபிப்பிராயம். அப்படின்னா நாம் யாரால் முன்னுக்கு வந்தோமோ அந்த முன்னுக்கு வந்ததான நான் அவருக்கு மாறாக பேசப்படாது அப்படிங்கிற ஒரு நியாயம். அது லௌகிக்க நியாயம் தான், சாஸ்திரங்கள்லயும் ஒத்துக்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த நியாயத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால இந்த அனுமானமானது தன் காரியத்தை தான் செய்யாது. அனுமானம் என்ன பண்றது, உலகத்தை மித்யா என்று காட்டும். உலகத்தை மித்யா என்று காட்டக்கூடிய அனுமானம் தன் காரியத்தை பண்ணாது, அதனால உலகம் மித்யா என்று சித்திக்காது அப்படிங்கிறான். அது எப்படி சார் சித்திக்காதுங்கிறது, லோகத்துல இப்படி இருக்கு பாருங்க, உபஜீவிய விரோதமா இருந்தால் எதுவும் தற்காரியத்தை செய்யாது அப்படிங்கிறது. அது முதல்ல ரெண்டு மூணு திருஷ்டாந்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கிறதுனால இந்த அனுமானமும் நீங்க சொன்னதான அனுமானமும் சரியல்ல அப்படின்னு சொல்ல போறான். இது நாம பார்க்க வேண்டியது. ஒரு அம்சம் முன்னால பார்த்தோம், பார்த்து ஒரு மூணு வாரம் ஆனதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கணும். இந்த பழைய பாலத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போவோம். பாருங்க, உபஜீவியத்வேன பிரத்யட்சத்திய பிராபல்ய நிராகரணம், இதுதான் இப்ப நம்ம எடுத்துக்கொண்டதான தலைப்பு. நானு உக்தன்யாயகி பிரத்யட்சத்திய ஜாத்தியா பிராபல்யா பாவேபி, உக்தன்யாயகி கீழ் சொன்னதான நியாயங்கள்னால என்ன, ஜாத்தியா பிராபல்யம் இல்ல, உபக்கிரமகதத்வேன பிராபல்யம் இல்ல, சீக்கிரமந்தர காரியமித்துவேன பிராபல்யம் இல்ல, சாமானிய விசேஷ நியாயத்தினால பிராபல்யம் இல்ல, சாவகாச நிரவகாசத்தினால பிராபல்யம் இல்ல, பகு விஷய பாதரூபமான இதனாலையும் பிராபல்யம் இல்லை என்று ஆறு நியாயங்கள்னால பிரத்யட்சம் பிரபலமாகாது என்று கீழ் பிரகரணத்துல நாம் சொன்னோம். அது இல்லாத போனாலும் உக்த நியாயகி பிரத்யட்சத்தை ஜாத்தியா பிராபல்யா பாவேபி, உக்த நியாயகி கீழ் சொன்ன நியாயங்கள்னால பிரத்யட்சத்திய பிரத்யட்சத்திற்கு பிராபல்ய ஜாத்தியா பிராபல்யா பாவேபி, பிரத்யட்சம் என்கிறதுனாலேயே பிராபல்யம் இல்லாத போனாலும் உபஜீவியத்தேன பிராபல்யம், பிரத்யட்சமானது உபஜீவியமா இருக்கிறதுனால பிராபல்யம், உபஜீவியம் அது இன்னொன்னை அனுசரித்து தான் முன்னுக்கு வந்திருக்கு அதனால அது பிராபல்யம். உபஜீவிய பிரத்யட்சத்தை அனுசரித்துத்தான் மற்றவைகள்லாம் வந்திருக்கு, ஆகையால் தான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியா இருக்கு, ஆகையால் வழிகாட்டியா இருக்கக்கூடியதான அந்த பிரத்யட்சம் இன்னொன்னால பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாது, ஆகையால் பிராபல்யம். உபஜீவியத்துவம் சா, உபஜீவியத்துவம் எப்படி அனுமான ஆகம அபேட்சித்த அசேஷார்த்த கிராகத்தையா, அனுமானமோ சாஸ்திரமோ அவைகள் அவைகள் எதை எதிர்பார்க்கிறதோ அவைகள்லாம் இவரிடத்துல இருக்கு, இதை வச்சு தான் அது முன்னால் வந்திருக்கு. அதனால சாச்சா அந்த கிராகத்தாச்சா கொச்சித் சாட்சாத் கொச்சித் பரம்பரையா, சில சமயத்துல சாட்சாத்தாகவே இதை உபஜீவிக்கும், சில சமயத்துல பரம்பரையாக இதனுடைய ஒரு ஏகதேசத்தை உபஜீவிக்கும். எப்படி திருஷ்டந்த அபேட்சித ஏகதேச கிராகினாமபி உபஜீவியத்துவம், லோகத்துல அபேட்சிதமாக ஏதோ ஒரு அம்சத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அது உபஜீவியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தத்விருத்த கிரகணே தேன தஸ்ய பாதச்சா, அதுக்கு விரோதமா இருக்குமேனா அது இதுக்கு விரோதமா இருக்கிற அம்சம் அதுக்கு பாதிக்கப்படுறது இப்படின்னு இருக்கு. இப்ப இது சாதாரணமாக சொன்னா நமக்கு புரியாது, ஒரு திருஷ்டாந்தத்தில் எடுத்தோன்னா நல்லா புரியும். அந்த அதனாலதான் திருஷ்டாந்தம் சொல்றது. யதா கட விபுத்துவ அனுமானே பட்ச கிராகினா அக்ஷ்ணா, கட்டா விபு அப்படி அனுமானம், கட்டம்னா குடம், குடமானது எங்கும் இருக்கு உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. ஏன் சார் அப்படி இல்லையே தெரியலையேன்னா அனுமானம் பண்றா சார், அனுமானம்னா அவன் இஷ்டமா பண்ணலாம் இல்லையா, கட்டமானது வியாபகமா இருக்கு ஆகாசம் பால எல்லா இடத்துலயும் இருக்கு, ஏண்டான சத்வா ககனவது எங்க இருக்கிறதுனால ஆகாசம் போல அப்படின்ட்டான். இது இந்த அனுமானம் நம்ம சொல்லும் பொழுதே பேசும் பொழுதே இது தப்புன்னு நமக்கு தெரியுது, கட்டகா வியாபகான்னா கட்டம் இங்கேதான் இருக்கு அங்க இல்லையே நமக்கு தெரியுது. ஆனா இந்த அனுமானத்துல தோஷம் சொல்லணும், ஏன்னா இப்ப கட்டகா வியாபகா சத்வாத் ககனவத்துன்னு ஒரு அனுமானம் சொன்னானே, இந்த அனுமானத்துல நீங்க கேட்கும் பொழுது என்ன பண்றது, கட்டகா வரைக்கும் சரியும் தெரியுது, வியாபகா குடமானது எங்கும் வியாபித்து இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அது எப்படி சார் அப்படிங்கிற, அது எப்படின்னு நீங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த குடத்தை நீங்கள் முன்னால பார்த்திருக்கீடோ அந்த பார்த்த கண்ணே உங்களுக்கு பாடத்தை கற்பிச்சிருக்கு, குடமானது ஒரு இடத்துல தான் இருக்கும் அது பரிச்சின்னமாக இருக்கும் அப்படின்னு காட்டி கொடுக்குது. ஸோ இப்ப இந்த கட்டகாங்கிற ஒரு பட்சமானது இங்க இந்த பட்சத்தை கண்ணு கிரகிச்சிருக்க முன்னால, கட்டகா வியாபகா அப்படிங்கிற அனுமானம் சொல்லும் பொழுது இதுல இருக்கிற பட்சத்தை இந்த கட்டகாங்கிற பகுதியை கண்ணு கிரகிச்சிருக்கு. அந்த கண்ணு எப்படி சார் கிரகிச்சிருக்க, ஏகதேசமாக பரிச்சின்னமாக இருக்கிறதாக கிரகிச்சிருக்கு. ஸோ பரிச்சின்னமாக இருக்கக்கூடியதான அந்த அம்சத்தை கிரகிச்சதான அந்த கண்ணு வியாபகம்னு சொல்லக்கூடியதான இந்த அனுமானத்துக்கு விரோதமாக இருக்கு. ஸோ இப்ப என்ன, இந்த அனுமானமானது எதை அபேட்சிச்சு வந்திருக்க, அந்த பட்ச அம்சத்துல பிரத்யட்சத்தை அபேட்சிச்சு வந்திருக்கு, அந்த பிரத்யட்சமானது இதுக்கு விருத்தமான ஒரு அம்சத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கு. எப்படி கட்டமானது பரிச்சின்னம்னு. இப்போ இந்த இங்கே அனுமானத்தில் என்ன சொல்றது, கட்டமானது வியாபகம்னு சொல்றது. ஸோ இந்த பிரத்யட்சமானது இதை விட அதை அபேட்சித்து வந்ததான இந்த அனுமானம் அதுக்கு விரோதமான அம்சத்தை சொல்றதுனால அந்த பிரத்யட்சத்தினால பாதிக்கப்பட்டது. எப்படி அந்த உபஜீவியம் இந்த அனுமானமானது கட்டகா வியாபகா சத்வா ககனமத்துன்னு ஒரு அனுமானம் பண்ணினான். இந்த அனுமானத்தில் பட்சமானது கட்டம்ங்கிறது, இந்த கட்டமானது கட்டத்தில் வியாபகத்துவத்தை இவன் சாதிக்கிறான். ஆனால் இந்த கட்டத்தை கிரகிக்கும் பொழுதே கண்ணு கண்ணால் தானே குடத்தா இருக்கோ, அந்த கண்ணு கிரகிக்கும் பொழுது அந்த கண்ணு எப்படி கிரகிச்சிருக்கு, கட்டமானது பரிச்சின்னம் அப்படின்னு கிரகிச்சிருக்கு. ஆக கட்டமானது பரிச்சின்னம் என்று கிரகித்ததான யாதொரு பிரத்யட்சம் உண்டோ அந்த பிரத்யட்சத்தை உபஜீவித்து தானே இது வந்திருக்கு. கட்டகான தெரியாத போனால் எப்படி தான் வருமானம் பண்ண முடியும். ஸோ பிரத்யட்சத்தை உபஜீவித்து வந்திருக்கு. அந்த உபஜீவிதமான அந்த பிரத்யட்சம் என்ன பண்ணுறது, இதுக்கு விரோதமான அம்சத்தை சொல்லியிருக்கு. ஆகையால் பரிச்சின்னங்கிற ஒரு அம்சத்தை சொல்லியிருக்கிறதுனால இங்கே விபுத்வங்கிற அம்சம் பாதிக்கப்படுறது. அதான் கட்டக கட்ட விபுத்வ அனுமானே பட்சகிராகினா அக்ஷணா. அது அர்த்தம் புரிஞ்சுட்ட பிறகு சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக போயிடும். கட்ட விபுத்வ அனுமானே கட்டக விபு எப்படி சத்வா ககனவது இப்படியே ஒரு அனுமானம் சொல்லுங்க. இந்த அனுமானத்தில் சத்வகிராகினா பட்சகிராகினா அக்ஷ்ணா, பட்சத்தை கிரகிக்கக்கூடியதான கண்ணு, அந்த கண்ணானது கடமானது பரிச்சின்னம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி அதை ஆசிரியித்து வந்ததான இந்த அனுமானமானது அதுக்கு விருத்தமான அந்த பரிச்சின்னத்துவத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடியதான வியாபகத்தை சாதிக்காது. அது அப்போ உபஜீவிய விரோதம், உபஜீவியமான கண்ணுங்கிற பிரத்யட்சத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற விபுத்வமானது இது சாதிக்கப்படாது. புரிஞ்சுதா? கட்ட விபத்வானமானே பட்சகிராகினா அக்ஷ்ணா. அதே போலயே நரசிர சுச்சித்துவ அனுமானே சாத்திய கிராகேன ஆகமேனா. இன்னொருத்தர் அனுமானம் பண்ணின, நரசிர கபாலம் சுச்சி பிராண்யங்கத்வாத் சங்கவது அப்படின்னு. நரசிர கபாலம் மனுஷியனுடைய மண்டவோடு சுத்தமானது சுச்சி தொட்டா லைட் ரைட் புண்ணியம் அப்படின்ட்டாங்க. ஏன் சுவாமினர் பிராண்யங்கத்வாத், ஒரு பிராணியினுடைய அங்கமோ இல்லையோ அது சங்கவது. சங்கம்னு இருக்கே நம்ம பூஜையில் வச்சுருக்கோம் இந்த சங்கம், இது ஒரு பிராணியினுடைய அங்கம் தான். ஜலத்துக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள ஒரு பிராணி இருக்கும், அந்த பிராணியானது அதனுடைய வெளியில் அவுட்டர் கவரிங் தான் இந்த சங்கம்ங்கிறது. ஆனால் என்ன சொல்றது, அந்த சங்கத்தை எடுத்து பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ணாலோ மற்றவர்கள் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லு. மகாவிஷ்ணு அங்கேயே சாந்தித்யமாக இருக்க அவர் கையிலேயே சங்கத்தை வச்சுருக்கார் பார்த்தீங்களா, ஆகையால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது. சங்காபிஷேகங்கள்னு அங்கெங்கே நடக்கிறதுன்னு இங்கே பார்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த சங்கமானது சுச்சின்னு நம்ம ஒத்துட்ருக்கோம், சாஸ்திரமும் சுச்சின்னு சொல்றது சங்கத்தை. இப்போ அதை வச்சுண்டு அதை மனசில் வச்சுண்டு அதுவும் ஒரு பிராணியினுடைய அங்கம், அது சுச்சின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். அதே போல் மனுஷனுடைய மண்டவோட சுச்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு அனுமானம் பண்ண சார். நரசிர கபாலம் சுச்சி பிராண்யங்கத்வாத் சங்கவது அப்படி. ஆனால் இது சொல்லும் பொழுதே நமக்கு தப்புன்னு தோன்றது. ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு தர்மசாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி நாரம் ஸ்பிருஷ்வா அப்தி சஸ்னேகம் சவாசா ஜலமாவிஷேது. மனுஷியனுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த பகுதியும் அந்த அசுச்சித்தான். எது வரைக்கும்னு இந்த சரீரத்தில் பிராணம் இருக்கிற பரியந்தம் அது போயிடுத்துன்னு வச்சுங்களேன், சர்வதா அசுச்சி. அதே நாரம் ஸ்பிருஷ்டா அஸ்தி, மனுஷனுடைய எலும்போட எதையும் தொட்டாலே அது அவ்வளோ அசுச்சி, சவாசா ஜலமாவிச்சு அப்படியே வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது. என்ன சார் அப்படின்னார், அப்படின்னா அது அசுச்சி அப்படின்னு ஒரு ஸ்ருதி நமக்கு சொல்றது. அப்போ அது நம்ம ஞாபகம் இருக்கும் பொழுது இந்த அனுமானத்தை கேட்டதுமே நமக்கு என்ன தோன்றது, ஓஹோ இது தப்பு சார் அப்படின்னு நமக்கு தோன்றதோ இல்லையா. ஆனால் இது தப்புன்னு தோன்ற இந்த அனுமானத்தை எப்படி சொல்வேன், ஐயா இந்த அனுமானம் இதில் சாத்திய அம்சம் இருக்கு பார்த்தல, நரசிர கபாலம் சுச்சி மனுஷனுடைய மண்டபோடு சுத்தமானது சுச்சி அப்படிங்கிறோம். இந்த சுச்சித்துவங்கிற ஒரு அம்சமானது இது எதனால் தெரிகிறது, எதை உபஜீவிக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா, இந்த சங்கத்தை பிராண்யங்கமாக இருக்கிறதுனால பிராண்யமங்கள்லாம் சுச்சின்னு ஒரு அனுமானம் சொல்றது, அதை எதிர்பார்த்துட்டு இவர் சொல்கிறார். ஆனால் வஸ்துதாக என்ன சொல்றது, இது அசுச்சின்னு இன்னொரு ஆகமம் சொல்றது நமக்கு. அசுச்சிங்கிற ஒரு ஆகமத்தை வச்சுண்டு வந்ததுனால நரசிர கபாலம் சுச்சிங்கிறது அந்த ஆகமத்துக்கு விரோதமா, ஏதாவது உபஜீவியமான ஆகமத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால என்ன எடுத்து இது சுச்சித்துவத்தை சாதிக்காது. ஆகையால் ஆகமத்தினால இதுக்கு பாதம் வருது. பாதம்னு வர்றதுங்கிறது பாதம்னு சொல்லாமல் இந்த அனுமானம் வர்றதுக்கு முன்னால் இந்த சுச்சித்துவமா அசுச்சித்துவம் உங்களுக்கு எப்படி தெரியும், இது மடி இது விழுப்புன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? லோகத்தை சொல்லுங்க, இது தொட்டா மடிப்பு மடி, இது தொட்டா விழுப்புன்னு பெரியவான மாத்திர சொல்லிட்டு இருக்க. படுக்கையெல்லாம் தொட்டா விழுப்பு தொடப்படாது, ஸ்நானம் பண்ண பிறகு சுத்தமான இதுதான் தொடணும், மற்றதெல்லாம் தொட்டேன்னா விழுப்பு அப்படிங்கிற இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இதை பெரியவா சொல்றா சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நியாயமா என்ன சொல்றது? சாஸ்திரம் சொல்றது. இது சுச்சி இது அசுச்சி என்கிறதுக்கு எது பிரமாணம்? சாஸ்திரம் தான். ஆகையால் அந்த சாஸ்திரமானது அதை உபஜீவிச்சுண்டு வந்திருக்கு இந்த சுச்சித்துவங்கிறது. சுச்சிங்கிறத சொல்லக்கூடியதான இந்த அனுமானத்தில் இருக்கக்கூடியதான சாத்தியமானது ஆகமைக்க சமதிகம்யமாக இருக்கக்கூடியதான சுச்சித்துவ அசுச்சித்துவத்தை எதிர்பார்த்து கொண்டு உபஜீவித்து கொண்டு வந்திருக்கு. ஆகையால் உபஜீவித்து வந்துருக்கக்கூடியதான இந்த சுச்சித்துவமானது ஆகமத்தினால வேற விதமாக சொல்லப்படும் பொழுது இது தன்னுடைய அம்சத்தை சாதிக்காது. நரசிர கபாலம் நரசிர சுச்சித்துவ அனுமானே சாத்திய கிராகேன ஆகமேனா, சாத்தியமானது சுச்சித்துவம், சத்கிராகமான ஆகமம். அது என்னது? விசுத்த சுச்சித்துவமான ஆகமம் மற்றும் நாரசுத்தா அசி சஸ்னேகம் சவாசா ஜலவாசே தது அசுச்சின்னு சொல்லக்கூடியதான ஆகமத்தினால இதுக்கு பாகம் வருது. அதே போலயே மனோவைபவ ஒவ்வொன்றுக்கும் சொல்றாங்க, மனோவைபவ அனுமானே ஞான அசமவாய ஆதாரத்துவ ரூப ஹேது கிராகேன அனுமானேன. மனஹா விபூ ஞான அசமவாய ஆதாரத்வாத் ஆத்மவத் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கணும். இந்த அனுமானம்லாம் எதுக்கு சார் எங்களுக்கு வேண்டாமே நீங்க சொல்ல பார்க்க வேண்டாம் தான். ஆனால் என்ன, இதுவரை அவன் திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு இருக்கான் பூர்வபட்சி, இந்தெந்த இடத்துல விரோதம் வருது அப்படின்னு. மனசுன்னு ஒன்று இருக்கு பார்த்தல, இந்த மனசுன்னு என்னதுன்னா அது நமக்கு வரணும். சாதாரணமாக மனசுன்னு மனசு ஒரே கவலையா இருக்கு சார், மனசு புடிங்கிட்டே இருக்கு சார் இப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒத்துக்கிறேன். ஆனா மனசு எங்க இருக்குன்னு யாராவது கேட்டா தெரியுமோ? கை காலெல்லாம் காட்டுறப்பல மனசு உங்களால காட்ட முடியுமோ? முடியும். ஆனா மனசுங்கிறது யாருக்கும் தெரியாது, எக்ஸ்ரேலையும் விழாது, பிசிக்கலா இல்லை. ஆனா மனசுன்னு ஒவ்வொருத்தரும் விதமா சொல்றாரு, பண்டில தாட்ஸ் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம மனசுன்னு என்னது, நம்ம ஸ்ருதி என்ன சொல்றாரு கவனிப்போம். காம சங்கல்போ விசிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி அதிருதி ஸ்ரீர் தீர் தீரித்யேத சர்வம் மனையேவா அப்படின்னு இவைகள்லாம் மனசு தான், இந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்து மனசு அப்படின்னு சொல்ற. அந்த மனசானது என்ன ஏது என்று தீர்மானம் பண்ணி அந்த மனசு அதனுடைய சைஸ் என்ன சார், அது உறங்கணம் இருக்கா ரெண்டங்குணம் இருக்கா என்ன ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது சில சாஸ்திரக்காரர் சில விதமாக நினைத்தார். இப்ப நையாயிகள்லாம் என்ன பண்ணிவிட்டான், மனசை அணுபரிமாணம்னு சொல்லிவிட்டான். நம்ம வேதாந்தி என்ன சொல்ற, மனசுக்கு மத்தியம பரிமாணத்துவத்தை ஒத்துக்கிட்டிருக்கோம். மத்தியம பரிமாணம்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப அணு மாதிரி சின்னதும் இல்லை, ஆகாச மாதிரி பெருசும் இல்லை, நடுவில் ஏதோ ஒரு பரிமாணம். எப்படி நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு, இதயத்தினுடைய எந்த பரிமாணமோ அது வச்சுப்போம், அது ஒரு மத்தியம பரிமாணமாக வச்சுட்டு அந்த மனசு மாறுறது, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளாக மாறுறது. இந்த பிபி மிஷின் தான் பார்த்துருக்கல இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணினா அதுக்குள்ள ஒரு அப்படி மேலே அந்த மெர்க்குரி மேலே போறது பார்த்தல, அதே மாதிரி தான் இந்த மனசு என்ன பண்றது, ஒரு குடத்தை பார்த்தீங்கன்னா மனசு கண் வழியாக குடம் இருக்கிற இடம் வரைக்கும் போறது, குடம் இருக்கிற வரைக்கும் போய் அந்த குடத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டு திரும்பி வருது. அதனால தான் மறுபடியும் நீங்கள் குடம் எப்படி இருந்ததுன்னா அது வயிறு பெருத்து கழுத்து குறுகி கருப்பாக ஜலத்தை விட்டுக்கப்பல் இருக்குன்னு இவ்வளோ சொல்கிறல, எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த குடத்தை பார்த்து ஆற்றுக்கு வந்த பிறகு அது எப்படி என்ன குடத்தை பொம்மை போடுறாளோ இல்லையா, அப்போ அது நினைப்பு உங்கள் மனசில் இருக்கோ இல்லையோ, ஸ்மிருதி இருக்கா இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், அதனால் இந்த மனசு அந்த குடம் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்தது அப்படின்னு இவர் சொல்றார். ஸோ மனசு மாறக்கூடியதான பொருளாக இருக்கிறதுனால அது மத்தியம பரிமாணம் இவைகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வேதாந்தத்தில். ஆனால் இந்த நையாய்க்கு என்ன பண்ணிவிட்டான், அவன் ஒரு பிரக்கிரியை சொல்லி வச்சிருக்கான். ஒரு குடத்தை நீங்கள் பார்க்கணுமே ஆனால் அந்த குடத்துக்கும் கண்ணுக்கும் கான்டாக்ட் இருக்கணும். கண்ணு குடத்தை பார்த்தா தானே சார் இது குடம்னு எனக்கு அறிவு வரும், குடத்தை பார்க்காம வருமா? ஸோ குடம் இது குடம் எனக்குடையதான் அறிவு வரணுமே ஆனால் என் கண்ணுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். கண்ணுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் மட்டும் இருந்தால் போகாது, அந்த கண்ணுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஏன்னா எதிர்க்க இருந்தாலும் மனசு கவலையாக இருந்தால் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறோம். ஸோ மனசு ஆக்சுவலி கண்ணோடு சேரணும், கண்ணு குடத்தோடு சேரணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும் போகாது, அந்த மனசுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் வேணும். ஏன்னா ஆத்மாவுக்குமே அறிவு வருது, இந்த இது குடங்கிற அறிவு எங்கே வருது, எனக்கு வருது, ஆத்மாவில் வருது. ஸோ இப்போ என்னாச்சு, ஆத்மா மனசா சங்கீதத்தே மன இந்திரியேனா இந்திரியம் அர்த்தேனா தத பிரத்யட்சம். ஆத்மா மனசோட சேர்றது, மனசு கண்ணோட சேர்றது, கண்ணு குடத்தோட சேர்றது, பிறகு இந்த ஆத்மாவுக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு வருகிறது. பர்ஃபெக்டா இருக்கு தர்மம். நியாயசாஸ்திரம் வாசிக்கும் பொழுது கரெக்டா சொல்றது, என்ன கரெக்டா சொல்றது, எல்லாம் தப்புன்னா எல்லாம் தப்பு வேதாந்த வாசிக்கு தெரியும் இப்ப இருக்கட்டும். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த மனசு இருக்கு, இந்த மனசானது நமக்கு அறிவுகள்லாம் வரும் பொழுது ஒவ்வொரு அறிவாக தான் வருது. ஒரே சமயத்தில் அஞ்சு அறிவு வரல. குடத்தை பார்க்கும் பொழுது குடம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அடுத்த சமயம் இந்த பக்கம் பார்க்குறோம், வேற ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறோம், ஒன்று இருக்கு. எல்லா அறிவும் ஒரே சமயத்தில் வந்துடுறதோ வரல, ஒன் பை ஒன் ஒன் பை தான் வருது. ஸோ ஒவ்வொன்றோட வரும் பொழுது இந்த மனசானது அது அணுவாக இருக்கணும். ஏன்னா அது விபுவாக இருந்தால் எல்லாமே அதோட சம்மந்தப்படும். ஸோ எல்லா அறிவும் நமக்கு வந்திருக்கும், எல்லா அறிவும் வருவதில்லை, ஒரு கணத்துல ஒரு அறிவு தான் வருது. ஆகையால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த மனசு அணுவா இருக்கிறதுனாலதான் முடியும் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அந்த அணு மனசானது அணுபரிமாணம், அணுபரிமாணம் அதனுடைய சைஸ் என்ன, ஒரு ஆட்டம் அளவுக்கு சைஸ். ஸோ அது ஆனால் வேகமா வருது சார், வேகமா அந்தந்த பொருளோட சேர்ந்து டக்கு டக்குன்னு வேலை செய்யறது சார் அப்படிங்கிறோம். இப்பெல்லாம் இப்ப நானோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளவு அணுவா இருந்தாலும் அவ்வளவு வேகமா எல்லா காரியமும் நடத்துறதுங்கிறத இதெல்லாம் அன்னைக்கே நையாய்க்கும் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மனசானது அணுபரிமாணமா இருக்கு அப்படின்னா, இந்த மனசு அணுபரிமாணமா இருக்குங்கிறது எதனால கண்டுபிடிச்சோம், யுகபத் ஞான அனுபவத்தின் மனசோலிங்கம். இந்த மனசானது யுகபத்தாக அநேக விதமான ஞானங்களை உண்டு பண்றதில்லை, ஒரே சமயத்தில் கிரமிக்கமாக தான் ஒன் பை ஒன் நாலெட்ஜஸ் நமக்கு வருது. ஏன்னா இட் லீட்ஸ் டு சே மனசானது அணுபரிமாணத்தோடு இருக்கு அப்படின்னு சொல்லும். மனசு பெருசா இருக்குமே ஆனால், இந்த புஸ்தகம் இருக்குமே ஆனால், நானும் தொடலாம் நீங்களும் தொடலாம் பத்து பேரும் தொடலாம், ஏன் இது பெரிய பொருளா இருக்கு, பத்து பேர் தொடுறதுக்கு விவகாரம் இருக்கு. ஆனா அந்த மனசானது எப்படி இருக்கு, அணுவா இருக்கு, ஒரு சமயத்துல தான் சம்பந்தம் வரும். ஆகையால் என்ன ஆகும்னர், அந்த ஞானம் ஒவ்வொரு சமயத்துல தான் ஒன் பை ஒன் தான் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனுமானத்தினால மனசுக்கு அணுத்துவத்தை ஸ்தாபிச்சிருக்கான். யுகபத் ஞான அனுபவத்தி, ஒரு சமயத்திலே எல்லா ஞானங்களும் வராத காரணத்தினால் மனசானது அணுவாகத்தான் இருக்கணும் என்ற அனுமானத்தினால் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அனுமானம் தான் நமக்கு பேசிஸ் உபஜீவியம். அதை வச்சுட்டு இன்னொன்று மனஹா விபோ அப்படிங்கிறான், மனசானது சர்வ வியாபகமா இருக்கு. அதுக்கு விரோதமா பேசுறேன் சார், ஏன் ஞான அசமவாய ஆதாரத்வா, ஞானத்துக்கு அசமவாயி காரணமாக இருக்கக்கூடியதான சம்யோகத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றுக்கும் சமவாய காரணம் அசமவாய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிமித்த காரணம், மூணு காரணங்கள் ஒரு குடம் உண்டாகுன்னு வச்சுங்களேன், அந்த குடத்துக்கு ரெண்டு கபாலங்கள் சமவாய காரணம், அது சேர்ந்தா அதனுடைய சேர்க்கையானது அசமவாய காரணம், அது சேர்க்க வைக்கிறவன் யாரு குலாதர், அவன் வந்து நிமித்த காரணம். இப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் தருவான். அதே போல நமக்கு இந்த ஞானம் உண்டாகணும், ஞானம் உண்டாகிறதுக்கு என்ன சார் காரணம்னா, அசமவாய காரணம் என்ன, இந்த ஆத்ம மன சயோகம், ஆத்மா மனசோட சேரணும், அப்பதான் ஞானம் உண்டாகும். இந்த ஆத்மாவும் மனசும் சேர்றதோ இல்லை, இந்த சயோகம், அந்த சயோகம் தான் அசமவாய. எப்பவுமே சமவாய காரணம் திரவியத்துக்கு தான் வரும், அசமவாய காரணம் குணாதிகளுக்கு வரும். இந்த அசமவாய காரணம் எங்க வந்து இருக்கு, சயோகத்துல இருக்கு. இந்த சயோகத்துக்கு ஆசிரியமாக எது இருக்கு, ஆத்மா மனசு ரெண்டு இருக்கு. ஆத்மன சயோகத்துக்கு எது ஆச்சரியம், ஆத்மன சயோகம் எதை பிடிச்சிருக்கு, இந்த பக்கம் ஆத்மாவில் பிடிச்சிருக்கு, அந்த பக்கம் சயோகத்தில் பிடிச்சிருக்கு, இது மனசை பிடிச்சிருக்கு. ஸோ ஆத்மன சயோகத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடியதான ஞானத்துக்கு அசமவாய காரணமான யாதொரு ஆத்மன சயோகம் உண்டோ அதுக்கு ஆச்சரியமாக இருக்கு மனசு, அதனால அது வியாபகம்னு சொல்றோம். ஞான அசமவாய காரண ஆத்மனசயோக ஆசிரியத்வார் அப்படின்னு ஒரு அனுமானம் வச்சு மனசு வியாபகம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னு எதிர்பார்த்தான். எதிர்பார்க்கும் பொழுது நம்ம சொன்னோம், ஐயா இந்த ஹேத்து உங்களுக்கு வருது பார்த்தா, எது ஆத்மனசயோகம் ஞான அசம்பாய காரணம் ஆசிரியத்துவம்னு, இதனால தான் மனசு மனசு அணுன்னு முன்னால் சொல்லியிருக்கேன். எதனால மனசானு சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா மனசாதங்கியதே மன இந்திரியனா இந்திரிய மத்தேனா தத்த பிரத்யட்சம் யுகபத் ஞான அனுபவத்தில் மனசோலிங்கம், இப்படி ஏற்படக்கூடியதான ஜானங்கள் ஒரே சமயத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்றது, வராமல் இருத்தல்ங்கிற நம்ம அனுபவமானது மனசு அணு என்கிறதை காட்டி கொடுக்கிறது அப்படின்னு இந்த அனு ஒரு அனுமானம் மனசுக்கு அணுத்தத்தை போதிக்கும் பொழுது அதே ஹேதுவை இங்கே வச்சு மனசுக்கு விரோதம்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த ஹேதுவானது முன்னால் இருக்கிற இன்னொரு அனுமானத்தை உபஜீவிக்கிறது, அதுக்கு விரோதமா தான் எதனால முன்னுக்கு வந்திருக்கோ அந்த அனுமானம் இதுக்கு விரோதமா பேசுறது. அப்படி அதுக்கு விரோதமா நீங்க பேசலாமா? ஆகையால் தப்பு. அதனால்தான் மனோவைபவ அனுமானே ஞான அசமவாயி ஆதாரத்வரூப ஹேது கிராகேன அனுமானேனா. இப்ப ஒரு அனுமானத்துல பட்சத்துக்கு விரோதமா இருந்தால், பட்சத்துக்கு விரோதமா எது உபஜீவியமா இருக்கோ அதுக்கு விரோதமா இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். சாத்தியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடியதான சாத்தியமானது எந்த ஆகமத்தை உபஜீவிச்சு வந்திருக்கோ அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால சாத்தியம் தப்புன்னு சொல்லியிருக்கேன். ஹேதுவுக்கு விரோதமா இது இருக்குமே ஆனால் ஹேது எந்த அனுமானத்தை உபஜீவிச்சுட்டு வந்திருக்கோ அந்த அனுமானத்துக்கு அதுக்கு தற்போதிதமான அம்சத்துக்கு விரோதமா இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு அபேட்சிதமான ஏகதேசம் பிரதிஜா இந்த பட்சம் சாத்தியம் ஹேது இல்லை ஏதாவது ஒண்ணுக்கு உபஜீவி விரோதம் இருந்தாலே அது தப்புன்னு சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது கிமு வர்த்தவியம் அபேட்சித அசேஷ கிராகினா ஸ்வவிருத்த கிராகத்திய பாதா. அபேட்சித அசேஷ கிராகினா அபேட்சிதமான விமதம் மித்யா திருத்தியத்வா சொல்லிடும் எல்லாமே பிரத்யக்ஷாதிகளால் கிரகிக்கப்படுறது. அது கிரகிக்க பொழுதும் விரோதமாக தான் கிரகிக்கப்படுறது. நீங்க பிரபஞ்சம் மித்யான்னு சொல்ற அனுமானத்தினால ஆனா பிரபஞ்சத்தை கிரகிக்கும் பொழுது பொய்யாக இருக்குன்னு கிரகிக்கிறது. பார்க்கும் பொழுதே உண்மை எங்குதான் கிரகிக்கிறான், புஸ்தகம் இருக்கு ஏன் பார்க்கறதுனால அவன் அப்படின்னு சொல்றான். எதுவும் இருக்குன்னு எப்படி சார் சொன்னா, நான் பார்த்தேன் சார், கண்ணால பார்த்தேன், ஆகையால் இருக்கு. சோ உங்க அனுபவம் என்ன சொல்றது, கண்ணால பார்க்கிறேன் பார்த்ததுனாலே உண்மைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. ஆனா அனுமானம் என்ன பண்ணிட்டு இருக்கு, உபஜீவியமான பிரத்யட்சமானது எதை நாடி நீங்க சொல்றீங்களோ அந்த பிரத்யட்சமானது பிரபஞ்சத்திற்கு உண்மை சத்தியத்துவத்தை காட்டி கொடுக்கும் பொழுது அதுக்கு விரோதமாக விமதம் மித்யா திருஷ்யத்வால் இந்த பிரத்யட்சமும் இந்த பிரபஞ்சமும் பிரத்யட்சத்தினால் தான் கிரகிக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடியதான அந்த சத்தியத்துவமும் பிரத்யட்சத்தினால் தான் கிரகிக்கப்படுகிறது. திருஷ்யத்வான் கண்ணால பார்க்கப்படுகிறது, அறியப்படுகிறதுங்கிறத பிரத்யட்சமாக தெரியுது. அசேஷமாக இருக்கக்கூடியதான எல்லா அம்சங்களும் உங்களுக்கு உபஜீவிய விரோதமா இருக்குமே ஆனால் இந்த அனுமானமானது எப்படி மித்யார்த்தத்தை ஸ்தாபிக்கும்? அது கிமு வஸ்தவியம் அபேட்சித அசேஷ கிராகிணா ஸ்வவிருத்த கிராகத்திய பாதா. ஆகையால் உபஜீவிய விரோதமா இருக்கிறதுனால உங்க அனுமானமானது, நீங்க ஏதோ ஒரு அனுமானத்தை வச்சு பிரபஞ்சத்துக்கு மித்யார்த்தத்தை காட்டினேன்னு சொல்றேன் சுவாமி, இது சரியா வராது அப்படிங்கிறான். அதற்கு பிறகு சக்ஷுராதேச சப்த தர்ஜன்ய ஞான பிராமணியாதி அக்ராஹித்வேபி தத்கிராஹி ஸ்ரோத்ர சாட்சியாதி சதாதீயத்வா உபஜீவியத்வம். இது தனி. இப்ப நம்ம வாசிக்கிற காலத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதோட பூர்வபட்சம் ஆயிடுது. அந்த பூர்வபட்சத்துக்கு மேல ஒரு சந்தேகப்படுறான், ஒருவேளை சித்தாந்தி இப்படி நகைப்பெறோம்னு சொல்லி அதுக்கு பூர்வபட்சம் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றான். ஆக்சுவலி இதான பிறகு இப்படி கித்தி சேத்தன்னா அப்படின்னு உபஜீவிய அவிரோதா, அதான் இதுக்கு சமாதானம். நீங்க ஏதோ உபஜீவிய விரோதம்னு சொல்றீங்களா, உபஜீவிய விரோதம் இல்லைங்கிறத நாலஞ்சு எனக்கு பின்னால் வரப்படும், அங்கேதான் சமாதானம். ஏத்தன் மத்தியில் அவன் என்ன சொல்றான், சக்ஷுராதேச சப்த தர்ஜன்ய ஜான பிராமணியா ஜக்ராஹித்வேபி தத்கிராஹி ஸ்ரோத்ர சாட்சியாதி சஜாதீயத்வாத் உபஜீவியத்வம். கண்ணு எப்படி சார் உபஜீவியமாக ஆகும்? கண்ணானது பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை நம்ம அனுமானத்தினால சாதிக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் சத்தியம்னு கண்ணால் அறியப்படுகிறதுன்னு சொல்றேல, அதே போல சாஸ்திரமானது என்ன சொல்றது, நேகநாஸ்தி கிஞ்சனான்னு சொல்றது. இந்த சாஸ்திரமானது காதால தானே அறியப்பட்டது, கண்ணாலே அறியப்பட்டது. கண்ணால பிரபஞ்சம் சத்தியம்னு பார்த்தது, குடம் நிஜம் கொசன் நிஜம் அது நிஜம் இது நிஜம்னு பார்க்கிறோம். இதுக்கு விரோதமாக கண்ணே பொய்ன்னு காட்டியிருந்தா ஓஹோ அது தப்பு சார், இல்லை கண்ணு சத்தியம்னு காட்டினது. ஆனால் ஸ்ருதினா உங்களுக்கு சொல்றது பிரபஞ்சம் மித்யா அப்படி நேகனானாச்சுக்கின்றனான்னு எப்படி, அது ஸ்ருதினா சொல்றது. காதுக்கும் கண்ணுக்கும் உபஜீவிய உபஜீவக பாவம் இருக்கோ இல்லையே அப்படின்னு கேட்டா, உபஜீவியமா இல்லாத போனாலும் உபஜீவிய சஜாத்தியமா இருந்தா போதும். இப்ப என்ன, கண்ணு பிரபஞ்சத்துக்கு சத்தியத்தத்தை காட்டுறது, பிரபஞ்சம் உண்மைன்னு காட்டி கொடுக்கறது. ஆனா காது என்ன பண்ணிட்டு தெரியுமா, ஒரு ஸ்ருதியை கேட்டிருக்கு, அந்த ஸ்ருதி என்ன சொல்றது, பிரபஞ்சம் பொய் என்று சொல்றது, நேக நான் அஸ்திகின்றன. இப்ப அதுக்கும் இதுக்கும் விரோதம் இல்லைன்னா, கண்ணும் புலன்தான் சார், காதும் புலன்தான். கண்ணானது பிரத்யக்ஷத்துக்கு சாட்சியாக இருக்க, அதுபோல காதுனால அறியக்கூடியதான ஞானத்துக்கு பிராமணியத்தை கொடுக்கற சாட்சி ஒருத்தருக்க. இவங்கெல்லாம் சாட்சித்வேன துல்லியம், கண்ணு காதுன்னா இந்திரியத்வேன துல்லியம். இந்த இந்திரியமா இருந்தாலும் அந்த இந்திரியத்தை உபஜீவிச்சிருக்கோம் இல்லையா, இந்திரியத்வேன உபஜீவி அம்சம் இருக்கோ இல்லையோ, அதனால அது இருந்தா போறோம். சற்றுராதேகே சப்த தஜன்ய ஞான பிராமணியாதி அக்ராஹித்வேபி, காது முதலிய காதுனால ஏற்படக்கூடியதான ஞானம் எது, பிரபஞ்சம் மித்தியாங்கிற ஞானம், சாஸ்திரத்தினால வந்த ஞானம், காதுன்னு சொன்னால் ஏதோ லோக ஞானம் சொல்லப்படாது, சாஸ்திரத்தினால வந்த ஞானம். தத் பிராமணியாதி அக்ராஹித்வ, இது கண்ணு கிரகிக்காத போனாலும் தத் கிராஹி ஆகம கிராஹி, பிரபஞ்சம் மித்யா என்று சொல்லக்கூடியதான ஸ்ரோத்ர ஆகம கிராஹி ஸ்ரோத்ர சாட்சியா சாட்சியாதி சஜாதீயத்வா, அதுக்கு சஜாதீயமா இருக்கிறதுனால தகுபஜீவி, அதுக்கு விரோதமா இருந்தா இது போச்சு. திருஷ்டஞ்சா அதே போல இதர், இப்படி கண்ணு காதுன்னு தனித்தனி புலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது அதையே உபஜீவிக்கிடமே தவிர இதுக்கு சஜாத்தியமா இன்னொருத்தர் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னா சரியா போயிடுமா அப்படின்னா, அப்படி நீங்க ஒத்துட்டு இருக்கு சார். இங்க நர திருஷ்டஞ்ச நரசிரக்கபால அசுச்சித்துவ போதக ஆகமசிய நரசிரக்கபாலம் அப்படின்னு அது சுச்சின்னு நான் அனுமானம் பண்ணியிருக்கேன். ஆனா நரசிரக்கபாலம் அசுச்சின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது, எது நாரம் சுரட்வா அசிதம் யோகம் சவா சஸ்னேகம் சவாசா ஜலமாபிஷேகங்கிறது. இந்த ஆகமமானது என்ன பண்ணியிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நர தத்ராஹி தத் சுச்சித்வ அனுமான உபஜீவி சுச்சித்வ ஆகம சஜாதீயத்வேனா. அப்ப என்ன சொல்றது, இந்த ஆகமமும் இன்னொரு ஆகமத்துக்கு சஜாதீயமா இருக்கு சார். இன்னொரு ஆகம் என்ன சொல்ற தெரியுமா, சங்கமானது சர்வதா எல்லாராலையும் கிரகிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு ஆகமம் சொல்றது. பிராண்யங்கமா இருந்த போதிலும் சங்கமானது மிக சுச்சியானதுன்னு ஒரு ஆகமம், அந்த ஆகமத்துக்கு சஜாத்தியமா இந்த ஆகமம் இருக்கோ இல்லையா, ஆகமத்தேன்னு ரெண்டும் சஜாத்தியமா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு தானே ஆகமாகம்னு சொல்லியிருக்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆகமுமே எனக்கு சொல்றதுல சுச்சித்துவ ஆகமும் எனக்கு சொல்றது, இது சங்கம் பிராண்யங்கமா இருக்கிறதுனால நரசிரக்கபாலமும் பிராண்யங்கம், ஆகையால் உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ருதி சொன்னீங்கன்னா அதுக்கு சஜாத்தியமான ஒரு ஸ்ருதி இருக்கு, அதனால சஜாத்தியத்வா சஜாத்தியத்வேன தது அனுமானாத் பிராபல்யம். அதே போலயே அதனால நம்ம என்ன சொல்லணும், அதுவே இருக்கணும் நிர்பந்தம் இல்லை, சஜாத்தியமா இருந்தாலும் போறும். அதனால அதே போலயே நச்ச இந்திரியமப்பி ஸ்வஜானார்த்தம் அனுமானம் உபஜீவதி இது சமயேவ உபஜீவிய உபஜீவக பாவம். அது சொன்ன இந்திரியமும் கண்ணால பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரியத்தை இது இந்திரியம்னு எனக்கு எப்படி சார் தெரியும், இது இந்திரியம்னு எனக்கு எப்படி தெரியும், கண்ணால நம்ம பார்க்கணும். ரூபத்தை அறியறதுனால எனக்கு கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் இருக்கு, ரூப ஜானத்தினால தான் கண்ணுங்கிற ஒரு ஞானம் வந்த பிறகு எனக்கு கண்ணு நன்னா தெரியறதா இல்லையா எப்படி தெரியும், பொருளை பார்த்த பிறகு தெரியும். அப்படிதானே டாக்டர் இருப்பாங்க கண்ணாடி பார்க்கும் பொழுது, ஓ இந்த கண்ணாடி நன்னா இருக்கான்னு எப்படி சொல்றேன், பொருள் நன்னா தெரிஞ்சா நன்னா தெரிஞ்சதுங்கிறோம். ஸோ இந்திரியத்தை அறிவதற்காகவே தாங்கள் நன்னா தெரியறதுனால கண்ணை நன்னா தெரிகிறது நன்னா வேலை செய்கிறது, அதில் இந்த கண்ணு இந்திரியம்ங்கிறது கிரகிக்கிறதுக்காகவே ஒரு அனுமானம் இருக்கு, அனுமானத்தை கிரகித்தது அனுமானத்தினால் சித்தமான இந்த இந்திரியமானது இது அனுமானத்தை உபஜீவிக்கிறது, அந்த இந்திரியத்தினால மறுபடியும் இந்த அனுமானத்துக்கு எப்படி பாகம் வரும், நச்ச இந்திரியமபி ஸ்வஜானார்த்தம் அனுமானம் உபஜீவதி, எப்படி அனுமானமானது இந்திரியத்தை உபஜீவிக்கிறதோ அதே போல இந்திரியமும் தான் இருக்குங்கிறதுக்கு அனுமானத்தை உபஜீவிக்கிறது. இது வாக்கியம், இது சமயேவ உபஜீவிய உபஜீவிக பாவா அஜ்ஞாத கரணத்தையா ஞான ஜனனார்த்தம் அனுமான அன்பயற்றனா, ஞானத்தை உண்டு பண்றதுக்கு புலன் வேணுங்கிறது, புலனானது தன் விஷயத்தை அறியணும், என் கண்ணை நான் அறிய வேண்டாம், குடத்தை அறியறதுக்கு என் கண்ணை அறிய வேண்டாம், கண்ணு இருந்தா போறோம், கண்ணை நான் அறிந்துட்டு அதனால்தான் குலன் அறிய வேண்டாம், இந்திரிய ஜானம் அபேட்சிதமாக இல்லை, குடத்தை எறியறதுக்கு எது வேணும், கண்ணு இருந்தா போறோம், கண்ணு எப்படி வந்திருக்கு என்ன எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு வேண்டியதில்லை. ஆகையால் இந்திரிய ஜானார்த்தம் அஜ்ஞாத கரணத்தையா ஞான ஜனனார்த்தம் அனுமான அனபேட்சனார், ஆகமா அனுமான ஆகமாதினாசோ அனுமான ஆகமம் இவைகளுக்கோ என்றால் ஞான ஜனனார்த்தம் பிரத்யட்ச ஞான ஜனனார்த்தம் ததபேட்ச பிரத்யட்ச விஷய ஜான ஜனனார்த்தம் பிரத்யட்ச அபேட்சனா பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கிறது. ஆகையால் சர்வதா உபஜீவிய விரோதமாக இருக்கிறதுனால உங்கள் அனுமானம் தப்புத்தார். இவ்வளோதான் வந்து இந்த பின்னால் இந்த ரெண்டு மூணு லைனு அது அவன் நம்ம எதை சொல்லுவோங்கிறதுக்காக அவன் சொன்னான் ஃபஸ்ட் தான் இப்படி வந்து இது சேதனா. ஆகையால் உபஜீவி நீங்கள் எந்த அனுமானம் சொல்றீங்களோ அந்த அனுமானத்தில் இருக்கக்கூடியதான பட்சமோ சாத்தியமோ ஹேதுவோ எல்லாமே பிரத்யட்சத்தை உபஜீவிச்சு வந்திருக்கு, பிரத்யட்ச ஆகமாதிகளை உபஜீவிச்சு வந்திருக்கு. அதுக்கு விரோதமாக இருக்கிறதுனால உங்க அனுமானம் தன்னுடைய அம்சத்தை மித்யார்த்தத்தை சாதிக்க இதுதான் தாத்பரியம். அப்படி சொல்லும் பொழுது நான் உபஜீவிய அவிரோதான் சொல்லும் பொழுது உபஜீவிய அவிரோதா உபஜீவியத்துக்கு விரோதம் இல்லை சார் அப்படிங்கிறார். இந்த உபஜீவிய அவிரோதாத்துங்கிற அம்சத்தை நமக்கு நன்னா சொன்னவர் பாமதிக்காரர், எல்லா சாஸ்திரக்காராலும் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதை உபஜீவிக்கிறதோ அது கண்டிக்கலை, எது பாதிக்கப்படுறதோ அது உபஜீவிக்கப்படல, அவ்வளோதான் விவகாரம். இப்போ லோகத்தில் பிரத்யட்சம் உலகம் சத்தியம்னு காட்டுறது, உலகம் சத்தியம்னு காட்டுறது, உலகம் இருக்குன்னு காட்டுறது, அதுதானே சத்தியம்னு சொல்லி இருக்கு. புஸ்தத்தை பார்த்தோம் புஸ்தகம் இருக்குங்கிறோம், சிகப்பலக பார்த்தேன் இருக்குங்கிறேன், மைக்கை பார்த்தேன் இருக்குங்கிறேன். இந்த இருக்கு இருத்தல் சத்தியத்துவம்னு சொல்றது பிரத்யட்சத்தினால் அறியப்படும் சத்தியத்துவம் எது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வியாபகாரிக சத்தியத்துவம் இப்போ இருக்குன்னு காட்டுறது ஞாபகம். பிரத்யட்சமானது புஸ்தகம் இருக்குன்னு சொன்னா அந்த பிரத்யட்சம் புஸ்தகம் என்னைக்கும் இருக்கும்னு காட்டுறதா? ஆனால் என்ன சார் காட்டுறது? இப்போ இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஞாபகம் வச்சுக்கணும். அத்வைத்தி இல்லைன்னு சொல்லலை, பிரத்யட்சமானது புஸ்தகத்தை இருக்கு உலகம் இருக்குன்னு காட்டுறது. தாங்கள் எதை உபஜீவிச்சுட்டு வந்திருக்கு, பிரத்யட்சம் எதை சொல்றது? வியாபாரிக சத்தியத்தை இருக்குன்னு சொல்றது. மித்யாத்மானமானம் என்ன சொல்றது சார்? விமதம் மித்யா. மித்யான என்ன அர்த்தம்? அது முக்காலத்திலையும் இல்லை. பிரத்யட்சம் என்ன சொல்றது? இப்பொழுது வர்த்தமான காலத்தில் இருக்கு. மித்யாத்வ அனுமானம் என்ன சொல்றது? அது எப்பொழுதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பாரமார்த்திகமான சத்தியத்துவம் அதுக்கு இல்லை. வியாபாரிக சத்தியத்துவம் சொல்றது பிரத்யட்சம், அதை உபஜீவிச்சுண்டு தான் மித்யாத்வ அனுமானம் வந்திருக்கு. ஆனா அந்த மித்யாத்வ அனுமானம் என்ன சொல்றது? இதுக்கு பாரமார்த்திக சத்துவம் இல்லை என்று சொல்றது. உபஜீவியம் எது? வியாபாரிக சத்தியத்துவம். எதை நிஷேதம் பண்றது? பாரமார்த்திக சத்தியத்துவத்தை நிஷேதம் பண்றது. சார் விரோதமே இல்லையே சார். ஒருத்தர் சொல்றார் இது இப்ப இருக்கும், இன்னொருத்தர் சொல்றார் முக்காலத்திலையும் இருக்காரு, அவ்வளவுதான், இது விரோதமே இல்லையே. இப்ப இருக்கேன்னா இருக்கு, அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா பாரமார்த்திக சத்து இல்லை, எப்பொழுதும் இருக்கு என்று சொல்லாத. இன்னைக்கு காணப்படுகிறது, இன்னைக்கு இருக்கு ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் என்ன சொல்றார் அது எப்பொழுதும் இருக்கு என்று சொல்லப்படாது, நாளைக்கு கழிஞ்சு போயிடலாம் இல்லாமல் போகலாம். ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா? மூணு காலத்துலையும் இல்லேன்னு ஞானம் வரப்படும். தத்துவமசீதி வாக்கிய சம்யக்ஞான தி ஜன்மதா அது என்ன அவித்யா சககாரியேன நாசீத் அஸ்தி பவிஷ்யத். கயத்தை கண்ட பாம்புன்னா நடுங்கினா ஓடினா எல்லாம் ஆச்சு. கடைசியில் லைட்டு போட்டார், அங்கே பாம்பு இல்லை. அப்புறம் சொன்னால் நான் பாம்புன்னு நினச்ச சமயத்திலேயே அங்கே பாம்பு இல்லையே சார், அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தப்பவும் பாம்பு இல்லை, இப்போவும் லைட் வந்த பிறகு பாம்பு இல்லை, அதுக்கு முன்னாலேயும் பாம்பு இல்லை, ஆனால் பாம்புன்னு பயந்து என்னன்னு நான் என்ன பண்ணுறது? அதே போல தான் இப்பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு பிரத்யட்சம் நமக்கு என்ன காட்டி கொடுக்கறது? இப்பொழுது உலகம் இருக்கு என்றது, இப்பொழுது உலகம் இருக்கு என்று காட்டி கொடுக்கறது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது? எப்பொழுதும் இருக்கு என்று கருதாதே. ஆனா நமக்கு அனுபவம் வந்த பிறகு என்ன தெரியும்? நான் பார்த்த சமயத்திலேயே இல்லையன்னு தெரிய போறது. அனுபவம் வந்த பிறகு துவைத்தி எதுன்னு நம்மளால சண்டை போடுறதுக்கு என்ன, நம்ம கண்டத்துல துவைத்தி தெரிய போறா? ஒண்ணும் இல்லை. ஆனா விவகாரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா பாரமார்த்திகமான சத்தியத்துவம் அங்கு இல்லை. உற்பாதக அப்ரதித்வந்தித்வார் எதை எதிர்பார்க்கிறது, எதிர்பார்த்து தான் வந்ததோ இந்த பிரத்யட்சம், அதுக்கு விரோதமாக சாஸ்திரம் சொல்லல. அதான் உபஜீவிய அவிரோதா ததாகி யத்ஸ்வரூபம் உபஜீவியதே, யத்ஸ்வரூபம் வியாவகாரிக சத்யத்வ ஸ்வரூபம் உபஜீவியதே, பிரத்யக்ஷத்தினால் உபஜீவிக்கிறதோ, தன்ன பாத்தியதே, அது இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லை, அது இல்லை இல்லை. ஆனால் எது பாத்தியதே சா, இது சாத்விகத்துவ ஆகாரா, பிரபஞ்சம் சாத்விகம் எனக்கூடியதான அம்சத்தை தான் நாங்கள் இல்லைங்கிறோம். பிரபஞ்சம் பாரமார்த்திகமான தத்துவங்கிறனோ அதுதான் இல்லைங்கிறோம். ஆனால் எதை ஆசிரியிச்சு வந்திருக்கு, எதை ஆசிரியிச்சுருக்கோம், வியாபாரிக சத்தியத்துவத்தை, வியாபாரிக சத்துன்னு சொன்னதா உபஜீவித்து கொண்டு எந்த அனுமானம் வந்திருக்கோ அந்த அனுமானமாவது பிரபஞ்சத்துக்கு வியாபாரிக சத்தியத்துவத்தை நிஷேதம் பண்ணுமேயானால் உபஜீவி விரோதம் வரும். ஆனால் எதை நிஷேதம் பண்ணுறது, பாரமார்த்திக சத்துவம் இல்லை என்று தான் சொல்றது. ஆகையால் உபஜீவிய விரோதம் இல்லை, உபஜீவியதே காரணத்துவே தத்திய அப்ரவேசா. ஏன்னா இது எதனால வந்ததோ அந்த காரணத்துவத்துக்குள்ள இந்த தர்மத்தை சொல்லல. இதுதான் சொல்றார், ததுத்தம் பூர்வ சம்பந்த நியமே ஹேதுத்வே துல்லியேவ நவு, பூர்வ சம்பந்த நியமான அம்சத்தில் துல்லியேவனவ, நம்ம முன்னால காரியத்துக்கு முன்னால காரணம் இருக்கணும் என்கிறதான் நம்ம ரெண்டு பேருக்கும் காமன். காரிய நியத்த பூர்வவர்த்தித்வம், காரணம்னா என்னதுன்னு காரியத்துக்கு முன்னால் இருக்கணும், அவ்வளவுதான், நியமமா இருக்கணும். காரிய நியத்த பூர்வவர்த்தித்வம், நியமேன காரணம், காரியத்துக்கு முன்னால காரணம் இருக்கணும். தத்துல்யேவனவ் ஹேது தத்துவ பகிர்பூத, இதுக்கு இந்த ஹேது தத்துவத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த காரணம் சத்தியமா பிச்சையா ஹேதுதான், பகிர்பூத்தமா இருக்கக்கூடியதான என்னது, அது சத்தியமா நிச்சயா எனக்கூடியதான அம்சங்கள் நமக்கு வேண்டியதில்லை. ஆகையால் அந்த அம்சமானது இது உண்மையாகத்தான் இருக்கணுமா இல்ல பொய்யாகவே இருக்கலாமா, இதை பத்தி நமக்கு சட்ட வேண்டியதில்லை. ஆனால் இப்ப என்ன எடுத்து, வியாபகாரிகமான அம்சத்தை நாம எதிர்பார்த்தாலும் அந்த அனுமானமானது பாரமார்த்திகம் பிரபஞ்சம் இல்லை என்கிறது விரோதம் பண்றதுல நிஷேதம் பண்றதுல ஒரு விதமான தோஷமும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கண்டன கண்டகாத்தியருடைய ஸ்லோகத்தை வச்சு நமக்கு சொல்லிட்டார். அதுக்கு மேல கிஞ்ச அபேட்சித கிராகித்வம் மாத்திரேன சேது உபஜீவியதா தயாத பாதகத்வம் ததா அபேட்சித பிரத்யோகி கிராகத்வேன இதம் ரஜதமிதி பிரமத்திய பாத உபஜீவியத்வா கதம் நேதம் ரஜதமிதி பாத புத்தி தத் விருத்தா உதியார் அப்படின்னு மேல சொல்ல போற. இப்படி நீங்க ஒத்துக்கொள்ளாத போனால் ஒரு தண்டம் வேற சொல்ற. எது முதல்ல இதம் ரஜதம்ங்கிறது ஞானம் வருடம் நமக்கு. ஆனா என்ன ஞானம் வந்திருக்கு, நேதம் ரஜதம்னு ஞானம் வருது. நேதம் ரஜதம்னு ஞானம் வரணுமே ஆனால் அதுக்குள்ள அந்த ஞானத்துக்குள்ள ரஜதம்னு தெரியணும், இது வெள்ளி இல்லைன்னா. இப்ப வெள்ளின்னு தெரிஞ்சா தானே இது வெள்ளி இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ இது வெள்ளி இல்லை எனக்கூடியதான அறிவு வரத்துக்கு முன்னால் அந்த வெள்ளிங்கிற அறிவு இதம் ரஜதம்ங்கிற ஞானத்தினால வந்திருக்கணும். அப்போ அது உபஜீவியமாயிடுது. உபஜீவியமாக இருக்குமே ஆனால் அதுக்கு விரோதமாக இருந்த நேதம் ரஜதம்னு ஞானமே வராது. இப்போ உங்களுக்கு பாதமே போகாது, இது பிரமமே போகாது, அப்படி ஆயிடும். ஆகையால் உபஜீவிய விரோதம்ங்கிறது எதை உபஜீவிக்கிறதோ அதுக்கே விரோதமாக டைரெக்டாக விரோதம் இருந்தால் தான் சரியாக வரும். இல்லாத போனால் விரோதம் இல்லை. நம்ம அம்சத்தில் உபஜீவிய விரோதமே இல்லை எனக்கூடியதான அம்சத்தை அதில் போய் சொல்லப்படுது. இது என்னன்னா சாதாரணமாக அறியறது ஒன்று, ஒரு அம்சத்தில் உபஜீவியம்னு ஒன்று சொல்றது, இன்னொன்று அதை பிடிச்சுன்னு இன்னொன்று வருதுங்கிறள் அதுக்கு இது விரோதமாக இருக்குன்னு காட்டணும். இல்லை அதுக்கு டைரக்டாக விரோதமாக இல்லாத போனாலும் சமான ஜாதீயமான விரோதம் இருக்குன்னு சொல்லணும். அதனால அறியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரெண்டு தினம் சூட்சமாய் பார்த்தோமையானா புரிஞ்சு போயிடும். மனசுக்கு மனசுக்கு புரியுறது வேற, அதை எடுத்து சொல்றதுங்கிறது அது வேற. அட்லீஸ்ட் மனசுக்கு நிச்சயமாக புரியும். அதனால இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த வாரம் இப்ப ஒரு 5 நிமிஷம் இருக்கு.